உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். கம்யூனிட்டி இ ரேடியோ ஸ்டேஷன். ஃப்ரீக்வன்சி 107.4 MHz.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் என்றால் என்ன, அதுல எப்படியெல்லாம் நம்ம லாபத்தை பெருக்க முடியும் அப்படிங்கறது பற்றிய நிறைய தகவல்களை நமது சமுதாய வானொலி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயராகவன் அவர்களோட கலந்துரையாடி நிறைய தகவல்களை நமக்கு தரப்போறாங்க. நமது பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் துறை உதவி பேராசிரியை முனைவர் எஸ் ராதாமணி அவங்க பயனுள்ள தகவல்களை தரப்போற கலந்துரையாடலை கேட்போமா?
மானாவாரியில் பார்த்தீங்கன்னா மழை அளவு வந்து நமக்கு சீராக கிடைக்கிறது இல்லைங்க, ஒரே அளவும் கிடைக்காது, இடையில பிரேக் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பயிர் வந்து விளைச்சல் கிடைக்காம போயிடும், க்ராப் ஃபெயிலியர் வந்துடும் சார். அதனால வந்து பயிரை மட்டுமே நம்பி இருக்காம மற்ற உபதொழில்களையும் எப்படி இணைத்து நம்ம வந்து உழவர்களுக்கு வந்து அதிக வருமானத்தை ஈட்டலாம், மொத்த அதாவது ஹோல் ஃபார்ம் அப்ரோச் அப்படின்னு சொல்றதுங்க சார்.
அந்த பண்ணையினுடைய
ஒட்டுமொத்த வருமானத்தை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கறது,
ஒரு பகுதியில் ஏதாவது நமக்கு வருமானம் ஏதாவது இயற்கையின் பாதிப்பால குறைஞ்சாலும்
இன்னொரு பகுதியில
ஈடுகட்டுறது அப்படிங்கறதான்.
அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டுங்க சார். அது வந்து ஒரு ஒரு பகுதிக்கும் வேறுபடும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா மானாவாரியில வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து இருக்காதுங்க, போதுமான அளவு
இருக்காது.
மற்ற இடங்கள்ல வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பயிர் பண்ணுவாங்க இல்லைங்களாங்க சார். அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணை திட்டங்களை மாத்திக்கிறது, மற்ற காம்போனன்ட்ஸ் உப தொழில்களை வந்து அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி தான் தேர்வு பண்ண முடியுங்க. இப்போ நெல் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து தண்ணி நிறையா இருக்கும், அப்போ வந்து நம்ம மீன் வளர்ப்பு வந்து ஒரு காம்போனண்டா எடுத்துக்கலாம்.
ஓஹோ, இது வந்து உபதொழிலை தேர்ந்தெடுக்க முதல் பாயிண்ட்.
ஆமாங்க, முதல் பாயிண்ட் வந்து என்ன பயிர் போடுறோம் அப்படிங்கறத வச்சுதான் அதுக்கு தகுந்த மாதிரி
எடுக்கணும். என்ன வசதி வாய்ப்புகள்
இருக்குது
இருக்குது.
அப்புறம் அந்த ஏரியால வந்து நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து புறா வளர்க்கிறோம் அல்லது காளான் வளர்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய சந்தை வாய்ப்புகள் மார்க்கெட்டபிலிட்டியும் பாத்துக்கணும்.
ஓஹோ, முதல்ல அதான் எப்படி அதை விற்க முடியும், அதுல பணம் பண்ணணும், அதுதான்
நம்மளுடைய. அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம ஒரு கரணியோட ஒரு தொழிலோட இது அதுல வர்ற வேஸ்ட் எடுத்து இன்னொரு தொழில யூஸ் பண்ணிக்கணும், அதாவது ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுங்க. அதனால சப்போஸ் இப்ப ஒரு ஆடு வளர்க்குறோம்னா ஆடுல இருந்து கிடைக்கிற எருவை வந்து நம்ம திரும்ப பயிருக்கு போடுறோம், அதனால பயிரினுடைய வந்து நம்ம ஆர்கானிக் மெனியூர் போடுறதுனால நம்ம ஈல்டு அதிகமாகுதுங்க. அப்புறம் பயிர்ல இருந்து வர்ற கழிவுகளை நம்ம ஆட்டுக்கு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கணும். சுழற்சி, ஒரு பயிரினுடைய கழிவுகளை மற்ற தொழில்களுக்கு சுழற்சி செஞ்சு நம்ம வந்து இடுபொருள்களினுடைய செலவை குறைச்சிக்கணும். இடுபொருளினுடைய செலவை நம்ம சொந்த பண்ணையிலிருந்தே கிடைக்கிற ஒரு தொழிலிருந்து வர உபதொழிலிருந்து வர்ற ஒரு கழிவுகளை அடுத்த இதுக்கு பயன்படுத்தி
வருமானத்தை பெருக்கணுங்கிறதா நம்முடைய குறிக்கோள்.
அதுக்கு வந்து நம்ம
அதுக்கு வந்து பண்ணை வருமானத்தை பெருக்கிறதுக்குன்னா முதல் இது இடுபொருள் செலவுகளை
குறைக்கணும்,
எந்த அளவுக்கு குறைவா வச்சிருக்கணும். அதற்காக என்ன பண்ணணும், அங்க அந்த பண்ணையிலேயோ அல்ல அந்த ஊருக்குள்ள கிடைக்கிற பொருள்களையே உபயோகப்படுத்தணும். என்னன்னா புதிய இடுபொருள்லாம் கொண்டு வர்ற செலவு, அது போற வாங்குற செலவு எல்லாமே அதிகமாகும். அந்த குறிக்கோள் தான்.
என்னோட ஆராய்ச்சியில வந்து பயிர் திட்டத்துல வந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணங்க சார். முதல்ல பாத்தீங்கன்னா சோளம் மட்டும்தான் விவசாயிங்க போடுவாங்க, சோளம் மட்டும் தனிப்பயிரா போடுவாங்க.
மானாவாரின்னா சோளம் போடுவாங்க.
சோளத்துல வந்து
ஏன் சோளம் போடுறாங்க மானாவாரின்னா, இதை சோளம் விதைச்சு விட்டுறாங்க, இதுக்கு என்ன காரணம்?
அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிருங்க சோளம்.
ஓ, மழை வந்தாலும் வரலனால எப்பயா தாக்கு பிடிச்சி ஏதாவது வந்துடும்.
நல்லா மழை
கொஞ்சம் ரெண்டு துளி விழுந்துருச்சுன்னா நல்லா செழிப்பா வரும், இல்லைனாலும் வந்துடும்.
வந்துடும், நல்லா மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும், இல்லைன்னா அது மாட்டுக்கு பயிரா
போட்டுக்கலாம்.
அதனால வந்து சோளம் வந்து மானாவாரியில ஒரு சிறந்த,
மானாவாரியில அதுதான் விவசாயிகளுக்கு
பண்ணிட்டு
வந்தாங்க. சரி, சோளத்தை எடுத்துட்டீங்க, பயிர் வகையில சோளம்.
சோளம் அந்த சோளத்திலயே நான் வந்து பயிர் திட்டத்தை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேங்க சார். அதுல
என்னன்னு
கேட்டீங்கன்னா, சோளத்துல ஊடு பயிரா தட்டை பயிர் போட்டுக்கிறதுங்க.
சோளத்துல ஊடு பயிரா தட்டை பயிர், எல்லாம் ரெண்டு ஒன்னா விதைச்சிருதா?
ஒன்னாவே விதைச்சிருதுங்க. அதாவது பயிரை வந்து சோளம் ரெண்டு வரிசை போட்டுட்டு ஊடு பயிரா தட்டைப்பயிர் ஒரு வரிசை, அந்த மாதிரி
ரெண்டு வரிசை போட்டேன்னே ரொம்ப தூவியல விட்டுருவாங்க சோளத்துல. மானாவாரியில
மானாவாரியில
வரிசையா போடுறது
போடலாம், அப்படியே விவசாயிகள் முடியலனாலும் கலப்பு பயிர் மாதிரியும் போட்டுக்கலாங்க, மிக்ஸ் பண்ணி.
ஊடு பயிர்னா லைனா
போட்டு, லைனா போட்டாதான் ஊடு பயிர். நம்மளோட டெபினிஷன் படி பாத்தீங்கன்னா லைன் லைனா ஒரு ரெண்டு லைன்,
ரெண்டு ரெண்டு வரிசை சோள பயிர் கலந்து
போட்டோம்னா கலப்பு பயிர். என்ன வித்தியாசம்? ஒரு சோளத்துக்குனா இவ்வளவுதான் அதனோட விதை அளவுனா அந்த விதை அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தட்டை பயிர் போடும் போது அது ஒரு தனி வரிசை.
நீங்க சொன்னது ஊடு பயிரா போடுறீங்க, ஒரே நேரத்துல ரெண்டையும்
விதைச்சிடணுங்க. இதனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ சோள பயிர் வந்து சப்போஸ் மழை குறைவா பெஞ்சு பயிர் விளைச்சல் வர முடியலனாலும் இதுல இருந்து நம்ம தட்டை பயிர் அதுல இருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் கிடைக்கும். அது ஒரு 60-70 நாள்
வந்துடும். சோளம்
சோளம் ஒரு 90 நாள் 100 நாள்
வரும். முதல்ல தட்டைப்பயிர் எடுத்து
வந்துடும், விளைச்சல்
தட்டைப்பயிர் வந்துடும்.
தட்டை பயிருன்னு வேண்டியதில்ல, வச்சை பயிர் எது வேணாலும் ஒரு பயிர் வகை ஊடு பயிரா போட்டுக்கலாங்க.
எவ்வளவு மழை வேணும் மினிமம் தட்டைப்பயிருக்கு?
தட்டைப்பயிருக்கு ஒரு நம்ம வந்து அதனுடைய தண்ணீர் தேவையை பொறுத்து சொன்னோம்னா ஒரு 250 மில்லிமீட்டர் அளவுக்கு இருந்தா போதுங்க. சோளத்துக்கு ஒரு 300-350 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை.
ஏன்னா இது பருவகாலம் அதிகமா இருங்காட்டி கொஞ்சம்
அதிகமான
வேணும் அப்படின்னு.
அது இல்லாம இந்த தட்டை பயிர் அந்த மாதிரி பயிர் வகைகள் ஊடு பயிர் செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தலைச்சத்து மண்ணில
சேமிக்கப்படுது.
அது வந்து நம்ம சோளம் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிகமான சத்துக்களை மண்ணில இருந்து எடுத்துக்கும்.
அது ஒண்ணு விவசாயிகள் சொல்லுவாங்க, சோளம் போட்டோம்னா
அடுத்த பயிர் போட்டோம்னா வராது. அதனால நம்ம வந்து ஊடு பயிரா வந்து இந்த பயிர் வகை பயிர்களை போடும் போது நமக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய இலைத்தலைகள் மூலமாகவும் அந்த பயிர் சத்து ரைசோபியம் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிர் மூலமாகவும் நிறைய தலைச்சத்து மண்ணில் சேருது. அதனால மண்ணுடைய வளத்தை நம்ம பாதுகாக்கலாங்க.
அதுதான் காரணம் இல்லைங்களா?
காரணம் அது இல்லாம இந்த பயிர் ஏதாவது கிராப் ஃபெயிலியர் வரும்போது இது ஒரு அடிஷனல் இன்கம் நம்மளுக்கு.
அதான் முக்கியமான குறிக்கோள் வந்து சோளத்தில் ஏதாவது ரொம்ப குறைவான
வருமானம்,
இதுவும் ஒரு கூடுதல் வருமானமா இருக்கு. ரெண்டாவது மண்ணுல தலைச்சத்தையும் அது.
ஆமாங்க, மானாவாரியில பாத்தீங்கன்னா மண் வளம் வந்து எப்பவுமே குறைச்சலாதான் இருக்குங்க.
உரம் போட மாட்டாங்க,
உரம் போட மாட்டாங்க. அதுவும் இல்லாம தகுந்த ஈரப்பதம் இருக்காது உரம் போடுறதுக்கு, அதுவும் ஒரு ரீசன். அதனால வந்து இது இந்த மாதிரி ஊடு பயிர் போடும் போது பயிர்களுக்கு தேவையான சத்து பொருட்கள்
கிடைக்கும். ரெண்டு பயிரையும் போட்டீங்க.
அடுத்த பகுதியா பார்த்தோம்னா இந்த அதாவது இந்த சோளம் அல்லது தட்டை பயிரில இருந்து வர்ற பயிரினுடைய கழிவுகளை வந்து ஆடு வளர்ப்பு மூலம் ஆடுகளை ஒரு உபத்தொழிலா வச்சுட்டு இந்த பயிர்ல இருந்து கிடைக்கிற இதை வந்து ஆடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு
உபயோகப்படுத்திக்கலாம். பொதுவா ஆடு வந்து எல்லா ஒருங்கிணைந்த பண்ணையத்திலயும் முக்கியமா இடம்பெறக்கூடியது. ஏன் ஆடு?
ஆடு வளர்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ மானாவாரியில வந்து ஒரு சிறந்த உபத்தொழில் ஆடு வளர்ப்பு.
ஆடு வளர்ப்பு எப்படி
எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு குறைந்த இடுபொருள் செலவுல நம்ம வந்து அதை வந்து ஆடுகளை வந்து வளர்க்க முடியும். மெத்த டெய்ரி அந்த மாதிரி இல்லாம ஆடு வளர்ப்புல பாத்தீங்கன்னா நமக்கு அதனுடைய ஆகக்கூடிய செலவு கம்மி,
செலவு கம்மி.
அதுமால வறட்சியான பகுதியிலயும் அது நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால நல்ல கொஞ்சம் வெப்பம் அதிகமான பகுதிகளிலும் நம்ம ஆடுகள் வளர்க்கலாம்.
ஆடுகள் வளர்க்கலாம், அது ஒரு நல்ல உபதொழில். என்ன ஆடு வளர்க்கலாம்?
ஆடுல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா தலைச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீடுங்க கேரளால இருந்து இருக்கு. அதுதான் வந்து வேகமா வளரக்கூடிய ஆடுகள். நம்ம லோக்கல் பிரீடர்ஸ் விட
தலைச்சேரி
ஆடுகள் வந்து அந்த வெயிட் கெயின் வந்து சீக்கிரமா கிடைக்கும்.
வெயிட் வந்து அது அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ஆடு வளர்க்கறது ஒரு முக்கியமான பகுதி. அதுலயும் தலைச்சேரி ஆடுகள்
வளர்க்கறது கொஞ்சம் விரைவான காலத்துல நமக்கு சீக்கிரமா வந்து ஆடுகள் வந்து அதிக எடைய
கொடுக்கும். இரண்டாவது பகுதி. அப்புறம் என்ன பகுதி?
மூணாவது பகுதி வந்து என்னோடது வந்து பாத்தீங்கன்னா மரம் வளர்ப்புங்க சார். அதாவது நம்ம வந்து மரங்களை வந்து தனியா ஒரு இதா வளர்க்காம பண்ணையிலேயே வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம், வேளாண் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம்.
வேளாண் காடுகள் திட்டம்.
இப்ப இந்த சோளம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுலயே மரங்களை வந்து முதல்லயே நம்ம வந்து நெட்டுறது, ஒரு ஸ்பேசிங் அதிகமா கொடுத்து மரங்களை நெட்டுறணும். மரங்களுக்கு நடுவுல நம்ம வந்து சோளத்தை ஊடு பயிரா தான் போடுறோங்க. சோளம் தட்டை பயிர ஊடு பயிரா போடுறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரையிலும் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து நமக்கு பயிருக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காதுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பயிர் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு மேல 7 வருஷம் 8 வருஷம் ஆகும்போது மரங்களே வந்து நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கற மாதிரி வந்துடும்.
இந்த 4-5 வருஷத்துக்கு பயிர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, நிழல் அதிகமாகப்படாது. இதுன்ட்டு
எந்த மரங்களை சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழ மரங்களா வச்சுக்கலாம், அல்லது வந்து தீவன மரங்களா வச்சுக்கலாம்.
நமக்கு எப்படி
உபயோகமான மரங்கள், நம்ம ஏரியாவுக்கு எந்த மரம் சூட்டபிளா வருது அப்படிங்கறதெல்லாம் நிறைய காரணிகளை பொறுத்து அதை டிசைட் பண்ணிக்கலாங்க.
நமக்கும் பிரயோஜனப்படலாம் இருக்கணும். நம்ம பகுதிக்கு எந்த மரம் வர்றதா
இருக்கு, மண் வகைகளை பொறுத்து, அந்த மாதிரி
மண் வகைகளை பொறுத்து மரங்கள் நடணும். இப்ப நமக்கு மானாவாரின்னா அதிக
வறட்சியை
தாங்குற மரமா இருக்கணும். இதெல்லாம் அந்த பகுதியில உள்ள உழவர்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், காலங்காலமா என்ன தெரியும்,
அந்த பகுதியில் எவ்வளவு மழை அளவு வருது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து நம்ம மரங்களை டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணி.
முதல்ல சொன்னீங்க பயிர்கள், ரெண்டாவது ஆடு, ஆடுலையும் குறிப்பாக தலைச்சேரி ஆடுகள், மூன்றாவது மரம்.
மரம்
அப்புறம்
வந்து மானாவாரி பொறுத்தவரை இந்த மூணு காம்பனன்ட் போடலாம். புறா வளர்ப்பு போடலாம்,
புறா வளர்க்கலாம்.
புறா வளர்ப்பு வந்து நம்ம எல்லா பகுதிகளிலுமே செய்யலாங்க. வந்து நம்ம இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர்லாம் இருந்தாலும் சரி, நன்செய் நிலங்கள்னா கூட பரவாயில்ல,
எந்த இடத்துலயும் புறா
வளர்ப்பு.
புறா வளர்த்து என்ன பண்றது?
புறா வந்து நம்ம மீட் பர்பஸ் தான். புறா வளர்ப்பு, முயல் வளர்ப்பு.
கோவை மாவட்டத்துல புறா வளர்ப்பு இருக்கா?
ரொம்ப லிமிட்டடா தான் பண்றாங்க.
கோழி வளர்ப்பு என்ன?
கோழி வளர்ப்பு பண்ணலாங்க.
கோழி வளர்ப்பும் பண்ணலாம.
ஏன்னா நமக்கு வந்து கோழினா பாத்தீங்கன்னா நம்ம தானியங்களிலிருந்து கிடைக்கிற அந்த இதை வந்து வேஸ்ட் இருந்தாலே போதும் கோழிகளுக்கு.
கோழி கோழியினுடைய எச்சமும்
நம்மளுக்கு இது யூஸ் ஆகும்.
இதாகும். வேற என்னென்ன பகுதியில் நினைக்கலாம்?
காளான் வளர்ப்பு, அதாவது நெல் சாகுபடி செய்யக்கூடிய இடங்கள்ல காளான் வளர்ப்பு செய்யலாங்க. ஏன்னா காளான் வளர்க்கறதுக்கு அந்த பேசிக் சப்ஸ்ட்ரேட் வந்து நம்ம நெல் ஸ்ட்ரா, ரைஸோட ஸ்ட்ரா யூஸ் பண்றோம். அதனால நம்ம இடுபொருள் செலவை குறைக்கிறதுக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நெல்லினுடைய தாளை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
காளான் வளர்ப்புங்கறதே அதை விற்க முடியுமான்னு பாத்துட்டு வளர்க்கணும். பக்கத்துல ஏதாவது டவுன் இருக்கா, கடைகள்ல போட
முடியுமா?
கோயம்புத்தூர் சைடு இப்ப காளான் வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஊர்ல இருந்து கூட
எல்லா கடைகளையுமே.
கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுல சிரமம் இல்ல விக்கிறது. அப்புறம் என்ன?
அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பால் மாடுகள் வளர்க்கலாம், கறவை மாடுகள்.
கறவை மாடுகள் வளர்க்கலாம். கறவை மாடுகள் மானாவாரியில நமக்கு எவ்வளவு மாடு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம் கறவை மாடுகள் வளர்த்தல். கறவை மாடுகள் நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 மாடு வச்சுட்டு கறந்து ஊத்தலாம். இல்ல அது பால் பண்ணையா கூட செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நம்ம வசதியை பொறுத்து. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆளு வேணும்,
ஆள் வேணும். இல்லாம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் ஆரம்பத்துல அந்த செலவு கொஞ்சம் பண்ணணும். குடும்பத்துல ஆளு இருக்கணும் வேலை செய்யறதுக்கு. எல்லாத்துக்குமே வேலையால வச்சுட்டே
பண்ண முடியாது.
செஞ்சிட்டு இருந்தா செலவு அதிகமா,
செலவு அதிகமாயிருங்க.
குடும்பத்துல நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா பால் பண்ணையும் ஒரு நல்ல
நல்ல தொழில் தாங்க,
நல்ல தொழில். அப்புறம் வேற என்ன பகுதியில நம்ம கிராமங்கள்ல சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள்?
கிராமங்கள்ல பட்டுப்புழு வளர்க்கலாம்.
பட்டுப்புழுவும்
நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல ஃபேமிலி லேபர்ஸ் நிறைய கிடைக்கிற வீட்டுல ஆள் இருந்தாங்கன்னா பட்டுப்புழு வளர்க்கறதும் ஒரு நல்ல தொழில். ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம வீட்டுல ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து மாத்தி மாத்தி செய்யறாங்க.
உபதொழில இப்போ மாடுனா காலையில பால் கறந்துட்டு அதை சுத்தம் பண்றதுக்கு இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த நேரம் நமக்கு ஓய்வா இருக்கிற நேரம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நேரம் அந்த பட்டுப்புழுகளுக்கு மல்பரி இலைகளை போடுறது. இதுல இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துல இடுபொருட்கள் செலவு இதெல்லாம் போக நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒரு முக்கியமான பங்கா இருக்கணும்.
முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டைம் வந்து ஃபேமிலி லேபர்ஸ் வந்து வேலை இல்லாம தான் இருப்பாங்க. நம்ம நிறைய தொழில்கள் இந்த மாதிரி ஒருங்கிணைத்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைமிங்கை வந்து அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால ஒரு ஒரு இதுல இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேலை செய்யற போது ஃபேமிலி லேபர் வந்து சும்மா இருக்காம அவங்களுக்கு வந்து எல்லா தொழில்களும் செய்யும் போது எல்லாத்துல இருந்து வருமானம் கிடைக்குது இல்லைங்க.
எல்லாத்துலயும் வருமானம் கிடைக்குது. அதே
நேரத்தையும் கரெக்டான முறையில நம்ம
நேரத்தை நிர்வகிக்கிறதுக்கும் இது ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் கொஞ்சம் சரியா அதையும் பயன்படுத்திக்கலாம். வருமானம் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது. ரெண்டாவது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன உபதொழிகளை செய்யும் போது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல
திருப்தி
இல்லைங்களா. நம்ம வீட்டில் ஒரு மாடு வச்சுட்டு பால் கறந்து நாம குடிக்கிறக்கும் வித்தியாசம் நிறைய
இருக்கு. ஏதோ ஒன்னும் நம்ம கடையில போய் வாங்கிதான் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்,
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது
நம்ம வீட்ல இருந்து எடுத்து போட்டு செய்யற மாதிரி
இவ்வளவு நிலம் வச்சிருக்கோம் இவ்வளவு பண்ண வச்சிருக்கோம் இருந்தாலும் போய் வாங்குவதுன்னா நாமளே உற்பத்தி செய்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பண்ணையாக இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு.
ஒரு சின்ன இடத்துல வந்து காய்கறி தோட்டம் அந்த மாதிரி ஒரு பகுதி அலாட் பண்ணிட்டு கீரைகள் காய்கறிகள் அந்த மாதிரிக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம குடும்பத்து அளவுக்கு
நல்ல ஐடியா
போடலாங்க.
ஒரு சின்ன இடத்துல கீரை ஏதாவது
போட்டுட்டு ஒரு என்ன வீட்டு தோட்டம் மாதிரி போட்டு
நமக்கு தெரிஞ்ச கீரையை ஒரு ஒரு சின்ன சின்ன பாத்தியில போட்டா போதும். மாறி மாறி செஞ்சிட்டு இருந்தானா தினம் ஒரு கீரையை அந்த கான்செப்டோட நல்லா வந்தாலும் அது நல்ல ஐடியா. சும்மா ஒரு இடத்துல சின்ன இடத்துல போட்டு
எங்க நீர்பாசன வசதிகள்லாம் இருக்கும்
கைகள் ஒரு இடத்துல அது இது இருக்கிற நீரை கொண்டு
பண்ணிக்கலாம்
நல்லா பயன்படுத்திக்கலாம். கீரை போட்டுக்கிறது நல்லது. நாம நமக்கு என்னென்ன நாம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் சத்துள்ளோம் அது எல்லாமே வச்சுக்கலாம். வளமரங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வச்சுக்கலாம், ஒன்னு ரெண்டு வச்சுக்கலாம். ஒரு மரம் ரெண்டு மரம் இருந்தா போதும் நம்ம குடும்பத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நமக்கும் இதாக முடியும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம குழந்தை வளரும் போது கொய்யா மரம் எப்படி இருக்குன்னா அது காட்டலாம். கொய்யா மரம்,
கொய்யா மரம், ஒரு பப்பாளி மரம், ஒரு கருவேப்பிள்ளை, ரெண்டு மூணு தென்னை மரம், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம ஃபார்ம்ல ஒரு எசென்சியலான ஐட்டங்கள். கருவேப்பிள்ளைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தரமும் கடையில போய் வாங்கிட்டு வந்து போடுவோம். பட் நம்ம வீட்டிலயே இருந்தா ரெண்டு கொத்து எடுத்து
போடுறோம், ரெண்டு சேர்த்து போடலாம், மனமா இருக்கும். கருவேப்பிள்ளை, சின்ன பாத்தியில கீரை, மரங்க, பல மரங்கள் மறுபடியும் கூட வச்சிடலாம். அங்கங்க ஒவ்வொரு வரப்புலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வச்சுட்டா
என்ன
இந்த மாதிரி பழ மரங்கள் எல்லாம் வைக்கும் போது நல்ல விளைச்சல் தரக்கூடிய நல்ல
ரகங்களை
பார்த்து தேர்ந்தெடுத்து வைக்கணும். ஏன்னா முட்டுவெளி செலவெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நமக்கு விளைச்சல் நல்லா தரக்கூடிய பப்பாளியிலேயே நல்ல ரகம், நம்முடைய பல்கலைக்கழகத்திலிருந்து தான் பப்பாளியில அதிகமான ரகங்களை வெளியிட்டு இருக்கிறோம். உலகம் ஃபுல்லா நம்ம ரகங்களை செஞ்சுக்கும் போது நாம் அதை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த மரங்க வச்சுட்டானா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பண்ணையாக ஒரு குடும்பமாக இருக்கும். இதெல்லாம் வரும்போது இதுக்கெல்லாமே நீங்க எல்லாத்துக்குமே வருமான கணக்கு பண்ணவே முடியாது. ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துல நம்ம விற்று பணம் சம்பாதிப்பதை விடவும் நம்முடைய குடும்பத்துக்காக, உறவினருக்காக, மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த பயன்கள் வந்து நிறைய இருக்கு. கோவை மாவட்டத்துல ஆனா இதெல்லாமே விவசாயிகள் காலங்காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆடு வச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, அதை கொஞ்சம் நல்ல அறிவியல் முறையில ஒரு ஒரு திட்டமிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உபதொழின் மூலமாக வருகிற
கழிவுகளை
இன்னொன்னுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும். அது விவசாயிகளுக்கு
இடுபொருள் சுழற்சின்னு சொல்லுவாங்க சார்.
இடுபொருள் சுழற்சி,
அதாவது ஒரு பயிருக்கு போடுறதுக்குரிய அந்த இடுபொருள்களை மற்ற தொழில்கள் இருந்து எடுத்துக்கிறோம், மற்ற உப தொழில்கள் இருந்து எடுத்துக்கிறோம்.
பொதுவா பார்த்தா பண்ணையில எந்த பொருளுமே
வெளியில இருந்து வாங்காம
வாங்க கூடாது.
இந்த வரையிலும் நம்ம பண்ணைக்குள்ளேயே
பாத்துக்கணும். எந்த பொருளுமே வேஸ்ட் இல்ல,
வேஸ்ட் இல்லைங்க.
நாம வந்து வேஸ்ட் ரீசைக்கிளிங் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், எதுவுமே வேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம திட்டமிடணும். இப்படி திட்டமிட்டிருந்தா ஒவ்வொரு பண்ணையுமே ஒரு சிறந்த பண்ணையாக, அதான் ஒருங்கிணைந்த பண்ணையமாக நல்லா நடக்கும். அது மனசுக்கு திருப்தி, வருமானம், நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னதான் வேளாண்மையில இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம், எல்லா வகையிலுமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். இதை வந்து விவசாயிகள் அவங்க ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டு வருவாங்க,
அறிவியல் பூர்வமா செய்யறதுனால நம்ம கொஞ்சம் லாபகரமானதா செஞ்சுக்கலாம்.
இதனால விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்தி சொல்றீங்க?
அதாவது வழி வழியா நம்ம வந்து பண்ணையில வந்து எல்லா உபதொழில்களையும் இணைத்து, ஏதாவது ஒரு உபதொழில இணைத்து தான் செஞ்சுட்டு வரோம். அது வந்து நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா வருமானம் தரக்கூடியதா இருக்காது. அதை வந்து நம்ம அறிவியல் பூர்வமா, இப்போ ஒரு பயிரையே பண்றோம்னா அந்த சிறந்த ரகங்களை தேர்வு செய்யணும். நிறைய புதிய ரகங்கள் வருது. அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான புதிய தொழில்நுட்பங்களை இணைத்து செய்யும்போது நம்மளுடைய பண்ணையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். உழவர்கள் வந்து வாழ்வில் சிறப்படையலாம்.
இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கோவைக்கு வரும்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பல்வேறு மாதிரிகள் இருக்கின்றன ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துல. இங்குள்ள பேராசிரியர்கள் அதற்குரிய விளக்கம் அளிப்பார்கள், அதை கேட்டு தெரிவிப்பட்டு கடைசியில முடிவெடுக்க வேண்டியவர் அந்த ஊர்ல இருக்கிற அந்த விவசாயி யாரு செய்ய போறாங்கன்னா. நான் அவருக்கு தான் தெரியும் என்ன தொழில்,
பல்வேறு தொழில்கள் தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அந்த விவசாயிக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை வந்து அவங்க
முடிவு செய்ய வேண்டியது அவர்
தான்.
அவர் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு நல்லா திட்டமிட்டு ஒரு முடிவெடுத்து
அவங்களுக்கு என்னென்ன அதாவது சோர்சஸ் இருக்குதோ அவங்களால எது முடியும், அவங்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கும், அவங்களுடைய பொருளாதார நிலை,
பொருளாதார நிலை தான் இது முக்கியமா. இது பண்ணி எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா உபதொழில்களையும் பண்ணைகள்ல வைத்துக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை,
அவங்களுடைய பண்ணையினுடைய சூழ்நிலை, அதாவது தண்ணி இருக்கா தோட்டத்துல, அல்லது அதாவது நம்மளுடைய பாசன வசதிகள் எப்படி இருக்கு,
வசதிகள், வீட்டுல வேலை செய்யறதுக்கு எத்தனை பேரு,
அந்த ஏரியால பயிர் திட்டம் எப்படி இருக்கு,
எப்படி இருக்கு,
என்னென்ன தொழில்களை இணைக்க முடியும், அந்த மாதிரியான நிறைய காரணிகளை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த காரணிகளை தேர்வு செய்து
உபதொழில்களை செய்யலாம். எந்த காலத்திலுமே வேளாண்மையில எத்தனை மாறுபாடுகள் வந்தாலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் வந்து எப்பவுமே நிற்கும்,
நிலைத்து இருக்கக்கூடியது.
ஏன்னா அதனுடைய உபதொழில்கள் வேணா காலகாலத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனா ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது பல லாபகரமான உபதொழில்களை ஒன்றிணைத்து பண்ணை வருமானத்தை பெருக்குகிற இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்பொழுதுமே இருக்கும். எனவே விவசாயிகள் வந்து அவர்களுடைய சௌகரியத்துக்கேற்ப இந்த திட்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையம் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
உழவர்கள் ஆலயமே.